கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. ஓலை மாறியது. தேவி நான்தான் என்ற குரல் குந்தவையின் செவிகளில் விழுந்தவுடன் அவள் உள்ளத்தே ஒரு கணத்தில் எழுந்த பரபரப்பு அடங்கியது. உருவத்தை இன்னார் என்று அறிந்து கொள்ளும் திறமை கூட தன்னிடமிருந்து போய்விட்டதோ என்று அவள் எண்ணினாள். தேவி, என்னை மன்னித்து விடுங்கள். அமைதியாக வீற்றிருந்து நிலவின் எழிலை பருகிக் கொண்டிருக்கும் நேரத்தில் நான் வந்து இடையூறு விளைவித்ததற்கு மன்னித்து விடுங்கள் என்று கூறிய பார்த்திபேந்திர பல்லவன் நிலவொளியில் தன் முகம் தெள்ளென்று தெரியும் வண்ணம் இளைய பிராட்டியார் குந்தவை தேவியின் முன் வந்து நின்றான். அண்மையில் பார்த்திபேந்திர பல்லவனை அவள் சந்தித்தது இல்லை. 10 ஆண்டு காலத்தில் காஞ்சி மாளிகையில் தங்கியிருந்த பொழுதில் ஓரிரு முறை அவன் குந்தவையை சந்திக்க முயன்றிருக்கின்றான். அதற்கு முன்னர் காஞ்சி மாளிகைக்கு அவன் வராத நாளே கிடையாது. முன்பை விட அவன் தோற்றத்தில் சில மாறுதல் ஏற்பட்டிருக்க வேண்டும். இல்லாவிடில் குந்தவை தேவியார் ஏன் அவனை ஒரு முறைக்கு இருமுறை ஊடுருவி பார்த்திருக்க வேண்டும்? சதா ஒளிவீசிக் கொண்டிருக்கும் அந்த கூர்மையான கண்களில் கூட சற்று பழுப்பு நிறமீறி அளவில் குறைந்து காணப்பட்டது. இளமையின் செழுமையை பறைசாற்றிக் கொண்டிருந்த கண்ண பிரதேசங்களில் பளபளப்பு குறைந்து காணப்பட்டது. சாதாரண நாட்களிலே உமிழ்ந்து கொப்புளிக்கும் தீப்பிழம்போடு கூடிய அவன் கண் நோக்கினை காண விரும்பாது தலை குனிந்து கொள்ளும் குந்தவை தேவியார் இப்பொழுது அவன் தோற்றத்தை கூட காண விரும்பவில்லை. வானத்து முழுமதியை நோக்கிய வண்ணமிருந்த தங்களை களைத்து நான் வந்து நிலம் நோக்க செய்துவிட்டேனோ என்று கேட்டு பார்த்திபேந்திரன் அந்த இடத்திலேயே நிலவிய மௌனத்தை போக்க விரும்பி அதே சமயம் குந்தவையோடு தொடர்ந்து பேச வாய்ப்பு ஏற்படுத்தி கொள்ளவும் முயன்றான். குந்தவை மெல்ல நகுதல் செய்தாள். ஹாம், என் அமைதியை கலைத்துதான் விட்டீர்கள். எப்படி அதை அறிந்தீர்கள்? பல்லவ அரசுகுமாரர்கள் மனோதத்துவ ஆராய்ச்சியிலும் வல்லவர்கள் போலும் நான் உள்ளத்தில் நினைத்ததை அப்படியே சொல்லிவிட்டீர்களே என்று குந்தவை கூறினாள். அவள் குரலில் அலட்சிய பாவம் இருந்தது. குந்தவை தன் செவிதழ்களை திறந்து உரையாடுவதை பார்த்திபேந்திரன் எதிர்பார்த்தது உண்மையே. ஆனால் இப்படி சொல்லால் கனை விடுப்பாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. தேவி பொறுத்தருள வேண்டும். இந்த நேரத்தில் வந்து தங்களை தான் தொந்தரவு செய்திருக்க கூடாது. தாங்கள் எத்தகைய சிந்தனையில் மூழ்கியிருக்கின்றீர்கள் என்பதை நான் அறிவேன். அரண்மனை கீழக்கூடத்தில் தங்கள் பாட்டியார் ராஜமாதா கல்யாணி தேவியார் அமர்ந்திருக்கின்றார். அவர் கூறினார், நீங்கள் அரண்மொழியை எண்ணிய வண்ணமே வீற்றிருக்கின்றீர்கள் என்று. தங்கள் இளவலிடமிருந்து கிடைத்த செய்தியை கொண்டு நேரே நாகைப்பட்டினத்தில் நின்று வருபவனாதலால் தங்களிடம் செய்தி ஓலையை கொடுப்பதில் ஒரு கணம் தாமதிக்க கூடாது என்று ஓடோடி மேன்மாடம் வந்தேன். அந்தரங்க நேரத்தில் அமைதியான வேளையில் தொந்தரவு செய்வது சற்று முறையன்று என்றாலும் எனக்கு அது புதிதன்றே. தங்களே அறிவீர்கள், பல முக்கியமான செய்திகளை நான் கொண்டு வந்த பொழுது எல்லாம் தாங்களும் அரசு குடும்பத்தினரும் அந்தரங்கமாக உரையாடி கொண்டிருந்திருக்கின்றீர்கள். நான் சோழ குடும்பத்து அரசு குமாரனாக பிறக்கவில்லையே தவிர உங்கள் குடும்பத்தாருள் ஒருவனாக மாறத்தானே துடித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் பல்லவ அரச பரம்பரையினன் என்பதை தாங்கள் அறிவீர்கள். சோழர் படையின் சாதாரண ஒரு வீரனாக மாறினாலும் போதும், சோழ வம்சாவளியில் என் பெயரும் சேர்வது ஒன்றே போதும் என்றளவா என் இயங்குகின்றேன். குந்தவை பிராட்டியாரின் செவிகளில் இச்சொற்கள் வீழ்ந்தன. அவை அவளது இதயத்தில் பழைய ஏடுகளை புரட்டின. ஒவ்வொரு சொல்லும் அவள் மன அரங்கில் புதுவகை கூத்தை நடத்தி கொண்டிருந்தன. அந்த இடத்தை விட்டு அவள் மெல்ல நகர்ந்து மாடத்து கைப்பிடி சுவர் அருகே சென்று தோட்டத்தை நோக்கிய வண்ணம் நின்றாள். பிறகு சற்றென திரும்பி, பல்லவகுல அரசகுமாரரே, இதுவரை தங்களை பெரும் வீரர் என்று மட்டும்தான் எண்ணியிருந்தேன். சாளுக்கிய புலிகேசியை ஓட ஓட விரட்டிய நரசிம்மவர்மரின் வழிவந்த வீரர் என்று மட்டும்தான் எண்ணியிருந்தேன். சிறு வயதிலேயே பட்டமேற்று மாற்றாருக்கு கூற்றம் என்று திகழ்ந்த நந்திவர்ம அரசரின் குலத்துதித்தவர் என்று மட்டும்தான் எண்ணினேன். நீங்கள் கவிதை பேசுகின்றீர்கள் அரசகுமாரரே, கவிதை பேசுகின்றீர்கள். உடைவாளை எடுத்து போட்டுவிட்டு எழுத்தாணியை கை கொண்டு காவியம் எழுதும். இவற்றை கூறும் பொழுது அவள் உள்ளத்தே கோபம் இருந்தாலும் மெல்லிய சிரிப்பை வரவழைத்துக் கொண்டாள். நிலவில் தேவியாரின் உதடுகளில் நெளிந்த புன்னகையை வெண்ணிலவில் மலர்ந்த மெல் அரும்பு என்று எண்ணி போதை கொண்ட பார்த்திபேந்திரன், தேவி என்ன அப்படி கூறிவிட்டீர்கள்? பல்லவ மரபினர் புஜபல பராக்கிரமசாலிகள் மட்டுமல்லர், அவர்கள் சிறந்த அறிஞர்களும் கூட. மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தியின் மந்தவிலாச நாடகத்தை நீங்கள் அறிந்ததில்லையா? ராஜசிம்மரும் நந்திவர்மரும் காவிய அழகு பெரிதும் உணர்ந்தவர்களாயிற்றே. நானும் அப்படித்தான். எழுத்தாணியும் உடைவாளும் என் இரு கரங்களின் அணிகலன்கள். போர்க்களத்தை வாளை சுழற்றுவேன், போரற்ற போது கவிதை எழுதுவேன், அதுவும் காதல் கவிதை. இதை கூறிவிட்டு கடகடவென்று நகைத்தான். ஹோஹோ என்று சிரித்தான். என்ன நினைத்தானோ சற்றென்று சிரிப்பை அடக்கிக் கொண்டான். அந்த ஆண் சிங்கத்திற்கு சிறிது வெட்கம் வந்துவிட்டது. அதை மாற்ற விரும்பி அந்த ஆசை அந்த கலைத்திறன் யாவும் சோழர் குல சேர்க்கையால் வந்த விளைவுதான் தேவி.
தங்கள் சகோதரர் ஆதித்த கரிகாலர் எனக்கு வாழெடுத்த சுழற்ற கற்றுக் கொடுத்தார். அவரோடு போர்க்களங்களுக்கு சென்றேன். வீரபாண்டியனை எதிர்த்து போரிட்ட போது எங்கள் இருவருக்கும் என்ன வயதிருக்கும் என்பதை தேவி நீங்கள் அறிவீர்கள். சிங்கக்குட்டி போல் ஆதித்த கரிகாலர் போர்க்களத்தை வாழ் சுழற்றினார். நான் மட்டும் சளைத்தேனா? என் வாழ் சுழலும் போது எதிரியின் தலைகள் பந்து போல் உருண்டன. அப்பொழுது எல்லாம் சதா போர் நினைவுதான். ஈழத்தில் தங்கள் இளையவர் அருண்மொழிவர்மரை சந்தித்தது நின்று போர் நினைவோடு சிறிது கலை நினைவும் என் உள்ளத்தை கலந்தது. சோழ நாட்டின் பெரும் படைத்தலைவனாக நான் இப்போது இருந்தாலும் என் எண்ணமெல்லாம் கவிதை எழுதுவதே. பார்த்திபேந்திரன் தொடர்ந்து பேசிக் கொண்டே சென்றார். குந்தவைக்கு மேன்மாடத்தில் இருக்கு பிடிக்கவில்லை. மெல்ல கீழே இறங்கினாள். அவள் தலையில் அணிந்திருந்த ஒற்றை செண்பக மலரின் மனத்தை நுகர்ந்து வண்ணம் பார்த்திபேந்திரன் பின் தொடர்ந்தார். சுய பெருமை பேச தொடங்கினால் ஓயாது பேசும் பார்த்திபேந்திரனுக்கு இப்போது நல்லதொரு சந்தர்ப்பம் கிடைத்தது. பா, எவ்வளவு காலமாக இது போன்ற தனிமையான சந்தர்ப்பத்தை அவன் எதிர்நோக்கி இருந்திருக்கின்றான். அவன் சிறு வயதாயிருக்கும் போது குந்தவையின் பேரழில் பற்றி பிறர் பேச கேள்விப்பட்டிருக்கின்றான். மதுரையில் பாண்டியனை வென்று வாகை சூடி ஆதித்த கரிகாலனோடு தஞ்சைக்கு திரும்பி வந்தபோது சுந்தர சோழரோடு குந்தவையும் நின்றிருந்தாள். ஒரு கணம் கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்திபேந்திரன் குந்தவையை நோக்கினார். மெல்ல ஆதித்த கரிகாலனை சீண்டி, அரசே, ஓயாமல் பேசிக் கொள்வீர்களே? என் சகோதரி குந்தவை, என் சகோதரி குந்தவை என்று அவர்தானோ இவர்கள்? மேலும் அவள் அழகில் ரதி தோற்று விடுவாள், மேடகை மண்டியிட்டு விடுவாள், திரோத்தமை தலை குனிந்து விடுவாள் என்றெல்லாம் பேசுவீர்களே, இவர்கள்தான் உங்கள் சகோதரியா என்று கேட்டான். அவனுக்கு தெரியும் குந்தவையின் அழகுக்கு இந்த ஈரில் உலகம் இணையில்லை என்று. இருந்தாலும் ஆதித்த கரிகாலரின் வாயை கிளறி அவர் சீற்றத்தோடு பேசுவதை ரசிப்பதில் பெருத்த ஆசை அவனுக்கு. ஆதித்த கரிகாலர் துள்ளி திரும்பினார். என்ன சொன்னீர்கள் பல்லவ வீரரே? எங்கே உங்கள் நாவை நீட்டும்? என் சகோதரியை விட்டு அதை ஒட்ட நறுக்கச் சொல்கின்றேன். அழகை பற்றி உமக்கு என்ன தெரியும்? அழகு என்பதை என்னவென்று மறந்து இரண்டு தலைமுறையான குலம் அன்றோ உங்கள் குலம் என்று கூறி தந்தையின் பக்கம் திரும்பி, தந்தையே, இந்த பல்லவ சிறுவன் என்ன கூறிவிட்டான் பார்த்தீர்களா? நம் குந்தவை பிராட்டியரின் அழகு ஓர் அழகா என்கின்றார். அசட்டு பிள்ளை, இந்த அழகற்றவளை உன் தலையில் கட்டவா நான் யோசனை செய்தேன் என்று படபடவென்று கூறினான். அங்கு இருந்தோர் எல்லாம் பெரிதாக நகைத்தனர். குந்தவையும் கலகலவென்று நகைத்தாள். பார்த்திபேந்திரம் தலை குனிந்து கொண்டான். மீண்டும் குந்தவையை சந்தித்து வேடிக்கையாகத்தான் கூறியதை தவறாக என்ன வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ள துடித்தான். சந்தர்ப்பமே ஏற்படவில்லை. ஆதித்த கரிகாலரோடு காஞ்சிக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. காஞ்சியிலிருந்து வட எல்லை பாதுகாப்பை பலப்படுத்துவதிலும் ஆதித்த கரிகாலரோடு பல ஊர்களுக்கு செல்வதிலுமாக காலம் கழிந்தது என்றாலும் அவனுக்கு குந்தவையின் நினைவு மாறவில்லை. காஞ்சி பொன் மாளிகையில் ஆதித்த கரிகாலருக்கு குந்தவையிடமிருந்து ஓலை வரும். அவர் ஓலையை பலமுறை படிப்பார். செய்தி கூறப்பட்டிருக்கும் விதரணையை புகழ்வார். யோசனை கூறப்பட்டிருந்தால் அதன் சிறப்பை புகழ்வார். எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் இந்த சோழ சாம்ராஜ்யத்தை மட்டுமின்ன இமயமலையிலிருந்து தென்கடல் வரையில் உள்ள இந்த நாட்டை குந்தவை பிராட்டியிடமே ஒப்படைத்து விடுவேன் என்று கூறுவார். பார்த்திபேந்திரனது மெய்ச்சிலிருக்கும் தன் இதயத்தில் ஏற்றி அமர வைத்திருக்கும் தேவி சாதாரணமானவள் அல்லள். தன் வரும் காலம் மனோதந்தமானது என்று எண்ணுவான். அதற்கு தூபம் போடும் வகையில் ஆதித்த கரிகாலரும் உல்லாசமாக பேசிக் கொண்டிருக்கும் வேளையில், பல்லவ சாம்ராஜ்யம் என்ன சாமானியமானதா? இதோ நான் விட்டிருக்கின்றேனே, இந்த பூமியில் தானே மாவீரர் நரசிம்மர் அரசாண்டார். ஆ, அவர்கள் பெருமை கேட்க என் உள்ளம் பூரிக்கிறது. பார்த்திபேந்திரரே, உங்கள் நாட்டை நாங்கள் கவர்ந்தது மிகவும் தவறுதான். என் தந்தைக்கு பிறகு நான் தான் சோழ சாம்ராஜ்ய அரசர். பட்டாபிஷேக திருத்தன்று நான் என்ன செய்வேன் தெரியுமா என்றார். அப்போது அங்கு வந்து கொண்டிருந்த வந்தியத்தேவன், தெரியுமே, சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொள்வீர்கள் என்றான். பார்த்திபேந்திரன் மிக சீற்றத்தோடு திரும்பி, ஆமாம், உன்னை போன்ற நாளற்றவர்கள் தாம் அவசர அவசரமாக ஓடோடி போய் உட்கார்ந்து கெட்டியாக பிடித்துக் கொள்வார்கள். அரசர் என்ன கூறுகின்றார் என்பதைத்தான் கேளேன் என்று கூறுவோம்.
கேட்கின்றேன். மகா 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 பல்லவ சாம்ராஜ்யாதிபதியே, நாட்டை இரு கைகளாலும் அணைத்துக் கொண்டிருக்கும் இளவரசரே, அப்படியே கேட்டுக்கொள்கின்றேன் என்று கூறி முகத்தை ஒருவிதமாக கோடிக்கொண்டு வந்தியத்தேவன் சீறினான். கிட்டத்தட்ட சம வயதினரான இருவரும் ஆதித்த கரிகாலனை விட்டு ஒரு நொடியும் பிரிவது இல்லை. ஆனால் இருவரும் சிறு விஷயங்களுக்கு எல்லாம் தர்க்கம் செய்வார்கள். ஒருவரை ஒருவர் ஏசிக் கொள்வார்கள். சொற்களில் சிலேடை வைத்து பேசுவார்கள். அடிக்கடி ஆதித்த கரிகாலர் தலையிட்டு தடுக்க வேண்டி இருக்கும். இப்பொழுதும் ஆதித்த கரிகாலர் இருவரையும் சமாதானப்படுத்திவிட்டு, நான் அரியணை ஏறியவுடன் முதலில் தென்பெண்ணைக்கு வடக்கே இருக்கும் நாட்டை மீண்டும் பல்லவ மரபினருக்கு தந்துவிடப் போகின்றேன். பார்த்திபேந்திரனுக்கு மீண்டும் முடிசூட்டப் போகின்றேன். அப்பொழுது சோழ சாம்ராஜ்யத்திற்கு இணையாக பல்லவ சாம்ராஜ்யம் இருக்கும். ஆனால்
பார்த்திபேந்திரனை நம்பக்கூடாது. சமயம் பார்த்து சோழ சாம்ராஜ்யத்தை விழுங்கி விடுவார். அதனால் இவனுக்கு சரியான மேலதிகாரியை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு என் சகோதரி குந்தவை தேவிதான் ஏற்றவள் என்று கூறினார். பார்த்திபேந்திரனுக்கு அந்த கணம் உடல் பூமியிலேயே இல்லை. மெல்ல மெல்ல அவன் காற்றிலே பறந்தான். வானத்திலே மயிலூர்தியிலே அமர்ந்து வெறி என்று பறந்தான். நேரே நந்திபுரத்திற்கு செல்கின்றான். நந்திபுரத்து அரண்மனை தோட்டத்து வாயுவில் ஆம்பல் வாய் கூம்பிய அந்த நேரத்தில் குந்தவை தேவியார் வாவிக்கரையில் அமர்ந்து தாமரை மலரொன்றை பறித்து சூடிக் கொண்டிருக்கின்றாள். வழியிலே ஒரு செங்குமுத மெல்லரும்பை பார்த்திபேந்திரன் தண்டோடு பறித்து வந்திருக்கின்றான். அவளை திகைக்கு வைக்க எண்ணி பின்புறமாக வந்து அம்மலர் அரும்பை மெல்ல நீட்டுகின்றான். குந்தவை திடுக்கிட்டு திரும்பும் முன்னர் அப்பொழுது மற்றொரு உருவம் தன் கரங்களிலே மலர்ந்த செங்குமுத மலரை வைத்திருக்கிறது. மலரா மெல்லரும்பை விட மலர்ந்த செவ்வள்ளி அவளை கவர்கிறது. குந்தவை அதை கரம் நீட்டி பெறுகின்றாள். இதை கண்ட பார்த்திபேந்திரன் உள்ளம் துடிக்கின்றான். அவனுக்கு போட்டியாக என்ன ஏமாற்றம்! அதற்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் காத்திருப்பது! தேவியாரை சந்திக்க வாய்ப்பு ஏற்பட்டாலும் அவள் உள்ளம் அறிய முடியாத சந்தர்ப்பங்களாயின. இந்த வானர் குல வீரன் மட்டும் இல்லாவிட்டால் என் இதய தாபம் எப்போதோ தெரிந்திருக்குமே. அவன் மட்டும் தானா எனக்கு எதிராக முனைத்தான்? காலமும் சந்தர்ப்பமும் அப்படியென்று சதி செய்கின்றன. இல்லாவிட்டால் அன்று ஆதித்த கரிகாலர் தன் சகோதரிக்கு ஓலை எழுதி வந்தியத்தேவனிடம் கொடுத்தனுப்புவாரா? தஞ்சையில் உள்ள தன் சகோதரியிடம் மட்டும் சேர்க்க வேண்டும் என்று வந்தியத்தேவனை தேர்ந்தெடுத்திருப்பாரா? இந்த ஓலை மிக முக்கியமானது. என் சகோதரி குந்தவை பிராட்டியார் கரங்களுக்கு இது போய் சேர வேண்டும். வழியில் எத்தனையோ இடையூறுகள் வரும். நாட்டிலே இப்பொழுது என்னவென்னவோ கேள்விப்படுகின்றேன். வழியிலே வழிச்சண்டைக்கு எவரிடமும் போய்விடாதே. வழிச்சண்டை மட்டுமன்று வரக்கூடிய சண்டையை கூட விட்டுவிட வேண்டும். உன் வாட்டறமையை காட்டாதே, உன் திறமை எனக்கு தெரியும் என்று அவர் எவ்வளவோ உபதேசங்கள் செய்து வந்தியத்தேவனை அனுப்பினாரே. வந்தியத்தேவனை விட என்னிடம் தானே ஆதித்த கரிகாலருக்கு மதிப்பு அதிகம். என்ன என்று அவர் அனுப்பியிருக்க வேண்டும்? அந்த வானர் குலத்தான் என்ன கூறி மயக்கினானோ? எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைத்தது. ஆதித்த கரிகாலர் தவறான ஆளை அந்த காரியத்திற்கு தேர்ந்தெடுத்தார். அந்த வானர் குல அசட்டு பிள்ளை அந்த ரகசிய ஓலையை பழுவேட்டரையரிடம் சிக்குமாறு செய்தார். ஓலை போனால் என்ன? குந்தவை பிராட்டியார் வானர் குல வந்தியத்தேவனை பெரிதும் நம்பும் சந்தர்ப்பம் அல்லவா ஏற்பட்டுவிட்டது? எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த சந்தர்ப்பத்தை வானர் குல வீரன் அன்றோ தட்டி கொண்டு போய்விட்டான். அதற்கு பிறகு இது காரம் கிடைக்காத சந்தர்ப்பம் இப்போது காஞ்சி மாளிகையில் கிடைத்தது என்றால் பார்த்திபேந்திரன் சுலபமாக நழுவ விடுவானா? அவனுக்கு தெரியும் குந்தவை தேவியாருக்கு தன் பேரில் அடங்காத கோபம் இருக்கும் என்று. சோழ சாம்ராஜ்ய சேனாதிபதி பதவி தனக்கு கிடைத்தவுடன் முதன் முதலில் செய்த காரியம் வந்தியத்தேவன் பேரில் உள்ள கொலை குற்றச்சாட்டை நிரூபித்து அவனை சிறைப்பிடித்ததே. அதற்காக குந்தவை பிராட்டியாருக்கு கோபம் ஏற்படலாம். நிலையை விளக்கி தேவியார் மனம் மாறும்படி கனிவாக பேசினால், தன் இதயத்தை திறந்து தேவியாரிடம் பேசினால் நிச்சயம் தேவியார் தன்னை ஏற்றுக்கொள்வார். குந்தவையும் ஏதோ சிந்தித்து வண்ணம் சென்றாள். சிந்திப்பது ஒன்றே இப்போது அவள் தொழில் என்றாலும், இப்போது அவள் சிந்திப்பது பார்த்திபேந்திரனோடு முகம் கொடுத்து பேசலாமா கூடாதா என்பதே. சுலபமாக அவனை அலட்சியப்படுத்தி விடலாம். யாருடைய உத்தரவை கொண்டு அந்த புறத்துள் நுழைந்தார் என்று கேள்வி கேட்டு திணற அடிக்கலாம். பணியாட்களை அழைத்து அவர்கள் முன்னிலையில் பார்த்திபேந்திரனை கடிந்து பேசி அவமானப்படுத்தலாம். இன்னும் தன் இதய ஆத்திரம் தீர சுடுசொற்களால் சுட்டி எரிக்கலாம். எல்லாவற்றையும் விட பேசாமல் மௌனமாக இருந்து அவனை வாய் நோகும் அளவுக்கு பேச வைத்து வேடிக்கை பார்த்து வெட்கி தலை குனிந்து செல்லுமாறு செய்து அனுப்பலாம். குந்தவை அவ்வாறு எல்லாம் செய்ய விரும்பவில்லை. அரண்மனையில் அப்போது எவரும் இல்லாத சமயம் பார்த்திபேந்திரனிடம் தான் கேட்க வேண்டியதை கேட்கலாம். சீற்றத்தை விட்டு சினத்தை விட்டு பேசி பார்த்திபேந்திரனிடம் அந்த ரகசியத்தை கேட்டறியலாம். வந்தியத்தேவரை சிறையிலிட தூண்டியவர் எவர் என்பதை பேச்சின் மூலம் அறியலாம். ஆதித்த கரிகாலரை கொன்றதாக வந்தியத்தேவர் மீது பழி சுமத்தியவருள் முதன்மையானவர் பார்த்திபேந்திரன் ஆதலால் அவருடைய மனத்தில் மறைந்திருக்கும் எண்ணம் யாது என்றும் அறியலாம். இன்னும் அறிய வேண்டியவை ஆயிரம் உள்ளன. அவற்றை அறியக்கூடிய இந்த வாய்ப்பை ஏன் வெறுப்பு உணர்ச்சி மூலம் கெடுக்க விரும்புகிறாயே மனமே என்று குந்தவை சிந்தித்தாள். குந்தவை ஒருமுறை பார்த்திபேந்திரனை திரும்பி பார்த்தாள். மண்டபத்து நடுவே இருந்த மஞ்சத்தில் வந்து அமர்ந்தாள். ஒருவர் முகத்தை ஒருவர் அவ்வளவாக அறிய முடியாத அளவு வெளிச்சத்தையே அங்கிருந்த விளக்குகள் அளித்துக் கொண்டிருந்தன. அந்த விளக்குகளை சுற்றி விட்டில்கள் வட்டமிட்டுக் கொண்டிருந்தன. தென் சாளரத்தின் வழியே காற்று விற்று வீசும் போது அந்த விட்டில்கள் வட்டமிட்டு துள்ளித்தன. பார்த்திபேந்திரன் முகத்தில் ஆர்வமும் மிகுந்த ஆசையும் தன்னோடு பேசுவதனால் எழும் ஆனந்தமும் தழும்பி நிற்பதை கண்டாள் குந்தவை. அவள் உதடுகளில் புன்னகை பிறந்தது, அதில் குறும்புத்தனம் இருந்தது.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.